إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது தொடர் வகுப்பில் நாம் மசாயிருல் ஜாஹிலியா என்ற கிதாப் ஒரு நூலைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இது அஷேக் அல் அல்லாமா முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு நூல். இந்த நூலில் நாம் இதுவரை, அதாவது ஒரு 17 தலைப்புகள், அதாவது ஜாஹிலிய சமூகம், அந்த அறியாமை சமூகம் அல்லது அதேபோன்று வழிகேட்டில் உள்ளவர்கள் முன்வைத்த வாதங்கள், வழிகேட்டில் உள்ளவர்கள் முன்வைத்த வாதங்களாகத்தான் நாம் இவற்றை பார்த்து வருகிறோம். நாம் சென்ற வகுப்பில் வந்து உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னோம். இதை பற்றி முடிந்தவர்கள் ஒரு விளக்கம் சொல்லலாம். அதாவது 11வது தலைப்பாக, 11வது விடயமாக நாம் பார்க்கின்ற போது சொன்னோம், அந்த நபிமார்களுக்கு எதிராக வாதங்களை வைத்தவர்கள், அந்த அறியாமை மௌட்டீக வாதங்களை வைத்தவர்கள் சொன்ன ஒரு விடயம் தான், இன் அந்தும் இல்ல பஷரும் மிஸ்லுனா, அதாவது நீங்களும் எம்மை போன்ற மனிதர்களே என்று சொன்னார்கள். அதான் நாங்கள் பார்த்தோம், சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போ குர்ஆன்ல நாம் பார்க்கிறோம் ஒரு வசனம், அதை நாங்கள் ஓதுகிறோம். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலை, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன். இப்போ இந்த வசன இந்த இதில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், அதாவது ஜாஹிலிய அந்த சமுதாயம், அதே போன்று நிராகரிப்பாளர்கள் நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், நீங்களும் எம்மை போன்ற மனிதர்கள் என்று. புரியுதா நாங்கள் சொல்றது? ஆனால் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லுமாறு சொல்கிறான், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று. இப்போ நாம் இந்த இரண்டு வசனத்தையும் எப்படி விளங்குவது? அதாவது அறியாமை கால அந்த ஜாஹிலிய சமூகம் நிராகரிப்பாளர்கள் நபிமார்களை பார்த்து நீங்களும் எம்மை போன்ற மனிதர்கள் என்று சொன்னது என்ன? அது ஒரு கடுமையான, ஒரு தவறான ஒரு வார்த்தை, கடும் தவறுக்குரிய ஒரு வார்த்தை. அதே அது ஜாஹிலிய ஒரு குஃபுரான வார்த்தையாகத்தான் அதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுமாறு சொல்கிறானே, அப்ப இந்த ரெண்டை நாங்கள் எப்படி விளங்குவது? எப்படி நாம் இதில் நாங்கள் முரண்படாமல் எப்படி விளங்க வேண்டும்? அதாவது நாம் இதில் என்ன புரியும் என்று சொன்னா, காபிர்கள் நிராகரிப்பாளர்கள் நபிமார்களை பார்த்து நீங்களும் எம்மை போன்ற மனிதர்களே என்று என்ன கருத்தில் சொன்னாங்க? என்ன கருத்தில்? அதாவது உங்களுக்கு வகை வருவது கிடையாது, உங்களுக்கு வகை வருவதில்லை, உங்களுக்கு என்ன இல்லை, இறை செய்து உங்களுக்கு வருவதில்லை, உங்களுக்கு வகை என்பது ஒன்றே வருவது கிடையாது, நீங்களும் எம்மை போன்ற என்ன மனிதர்கள். அங்க வந்து நிராகரிக்கப்படுகின்ற வாதம் அது. புரியுது அவன் சொல்றது? இப்ப நானும் உங்களை போன்ற ஒரு மனிதனே என்று நபிக்கல்லா சொல்லுமாறு சொல்கிறானே, அது அதனுடைய கருத்து என்ன? அதனுடைய கருத்து என்ன என்று சொன்னால், அதாவது எனக்கு கடவுள் தன்மை கிடையாது. புரியுது அவன் சொல்றது? கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைகளோ அல்லது கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலோ அப்படி எதுவும் எனக்கு என்ன கிடையாது, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், எனக்கு வகை வருகிறது. அந்த வசனம் நீங்க எடுத்து பாருங்க, எப்படி வருது? சூரத்து கஹப்ல எடுத்து படிச்சு பாருங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலை, எனக்கு வகை வருகிறது. அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள் என்று எனக்கு வகை இறை செய்தி வருகிறது. அப்ப நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாங்க, எனக்கு வகை வருகிறது என்றா காவிர்கள் மனிதர்களே என்று சொன்னது என்ன என்ன அர்த்தத்தில்? வகை வருவதில்லை, உங்களுக்கு வகை வருவது கிடையாது. அவர்கள் அந்த நபித்துவத்தை நுபுவத்தை நிராகரித்தார்கள். அப்போ இந்த வேறுபாட்டை நாம் என்ன செய்யணும், இதில் புரிந்து கொள்ள. நீங்கள் ரெண்டே படிக்கும்போது முரண்பாடு மாதிரி இருக்கும், என்னடி இங்கே இப்படி சொல்லுது, இதே மாதிரி குர்ஆன் இப்படி வருதுன்னா ரெண்டுக்கும் என்னது, அதனுடைய அந்த பொருளை நாம் சரியாக என்ன செய்ய வேண்டும், முரண்படாமல் அதிலே விளங்க வேண்டும். சரி, இன்று நாம் பார்ப்போம் பதினெட்டாவது விஷயம். பதினெட்டாவது விஷயமாக இந்த ஜாஹிலிய சமூகம் அல்லது ஜாஹிலிய சிந்தனைகளுடைய முரண்பாடுகள், அந்த முரண்பாடுகளில் தனாகுதுஹும் ஃபில் இன்திசாப் என்று சொல்கிறார். தனாகுதுஹும் ஃபில் இன்திசாப் என்று சொன்னால் என்ன தெரியுமா, அதாவது யன்தசிபூன இலா இப்ராஹிம் மஅ இஸ்ஹாரிஹிம் தர்க்கி இத்திபாஹி. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்று மக்கா காஃபிர்கள் சொன்னார்கள். மக்கா காஃபிர்கள் என்ன சொன்னார்கள், மூதாதையர்கள் யார் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பின்தோன்றல்கள், அவர்களுடைய பரம்பரையில் உள்ளவர்கள் தான் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, அதில் அவங்க உண்மையாளர்களாக இருந்தாங்களா, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நமது மூதாதையர்கள் உள்ளவர்கள், அவர்களோட அந்த பரம்பரையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் அந்த நபிக்கு அவங்க முரண்பட்டு நடந்திருக்க முடியுமா, நடந்திருக்கக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவங்க எதை போதித்தாங்களோ அதற்கு எதுனா செயல்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போதித்தது என்ன, ஓரிரை கொள்கை, ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கை தான் போதித்தாங்க. அப்போ நான் எமது மூதாதையர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அதை ஏற்று அதை பின்பற்றி நடந்திருக்க வேண்டும். அவங்க என்ன செஞ்சாங்க, முழுமையாக சிறுக்கை விட்டு விலகி வாழ்ந்தார்கள், ஓரிரை கொள்கையில் இருந்தார்கள், தூய்மையான ஓரிரை கொள்கையின் பால் மக்களை அழைத்தார்கள். காபாவை எதற்காக அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள், சிலைகளை வைக்கிறதுக்கா, எதுக்கு, அல்லாஹுவை வணங்குவதற்கு, அல்லாஹுவை வணங்குவதற்குத்தான் அதை எழுப்பினார்கள். அப்போ இவர்கள் தங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் கற்பிக்காததை, அவர்கள் கற்றுக் கொடுக்காததை இவர்கள் பின்பற்றி முரண்பட்டார்கள். அப்போ இந்த தெளிவான முரண்பாட்டை நீங்கள் ஜாஹிலியத்தில் பார்க்கலாம், அந்த ஜாஹிலிய சமூகத்தில் பார்க்கலாம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை வெற்றி கொள்ளும் போது, மக்காவை வெற்றி கொள்ளும் போது யாருக்கெல்லாம் சிலை இருந்துச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை வைத்திருந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை வைத்திருந்தார்கள். அவங்க சிலை வணக்கத்தை போதிச்சாங்கன்னா அதுக்கு மிக அவர்கள் எதிரானவர்கள், அதுக்கு நேர் எதிரானவர்கள், ஓரிரை கொள்கை போதித்து. அப்போ எனவே இது ஜாஹிலியத் என்ன, நம் என்ன செய்யறது. இப்போ உதாரணமாக இன்று நீங்கள் பார்க்கலாம், இப்போ எங்கள்கிட்ட சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஷாஃபி மதுஹப் என்று சொல்வார்கள், ஷாஃபி மதுஹப் என்று சொல்லுவாங்க, மாலிக் மதுஹப் என்று சொல்வார்கள், புரியுதா. இப்படி சொல்லிக்கொண்டு ஷாஃபி இமாம் அகீதா ஒன்று, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய என்ன ஃபிக்குகளை மட்டும் ஷாஃபி மதுஹப் என்ன செய்யறது, மார்க்க சட்ட திட்டங்களில் மட்டும் என்ன செய்வாங்க, ஷாஃபி மதுஹப் எடுத்துக்கொள்வார்கள். கொள்கை அகீதான்னு பார்த்தீங்கன்னா அது ஷாஃபி இமாம் அகீதா எடுக்கிறது கிடையாது, அது என்ன அசாயிராக்களோட கொள்கை எடுக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோடைய சம்பந்தப்படுத்தி சொல்லி அதுக்கு முரணாக நடப்பது. அப்போ எனவே இதே போக்கை நீங்கள் பார்க்கலாம் யூதர்கள்ட்டும் இந்த ஜாஹிலியத்தை நீங்கள் பார்க்கலாம். எப்படி பாருங்க, யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எப்படியெல்லாம் பேசினார்கள், அவருடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள், அவரை யூதர் என்று கூட சொன்னார்கள். இப்படியெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்ன இந்த யூதர்கள் தங்களோடு தொடர்படுத்தினாங்க, அவங்க என்ன, அவர் எமது நபி, நாம் அவர்களுடைய பின்தொடர்கள் உள்ளவர்கள் என்று சொன்ன இந்த யூதர்கள் என்ன செஞ்சார்கள், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய வழிகாட்டிய அந்த ஹஜ்ஜை அவங்க என்ன செய்யல, அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை, நிராகரித்தார்கள். அதே போன்று அவர்களுடைய கிப்லாவாக இருந்த என்ன அந்த கஅபா, பின்னால் வந்து அது கிப்லாவாக மாற்றப்படுது, அதை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. எனவே யூதர்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா தங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு உள்ளவர்கள் என்று தொடர்படுத்திக் கொண்டாலும் அதுக்கு என்ன செய்தார்கள், முரண்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த ஜாஹிலியத்தில் இது பதினெட்டாவது தலைப்பாக இதை கொண்டு வருகிறார். அப்ப இதனுடைய சுருக்கம் என்ன, தங்களை என்ன செய்வது, இவருடைய பரம்பரை என்று சொல்லிவிட்டு அதற்கு எதிரானதை செய்வது, என்ன செய்யறது, நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றர்கள் பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போதிக்காததை, அவர்கள் கற்பிக்காததை என்ன செய்வது, நிறைவேற்றிக் கொண்டிருப்பது என்பது ஜாஹிலியத். எனவே நாம் ஒன்றில் இருக்கிறோம் என்றால், ஒரு கொள்கையில் இருக்கிறோம் என்றால் அதில் முரண்பாடு வரக்கூடாது, அதை நாம் என்ன செய்யணும், அதில் அதை நாம் ஏற்று செயல்பட வேண்டும். அப்படி என்பது நாம் இதில் என்ன, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்று சில பெயர்கள் அவங்க வைத்துக்கொண்டு அந்த பெயர்களுக்கு முரணாக செயல்படுவது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அதாவது பத்தொன்பதாவது விஷயம், பத்தொன்பதாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது நல்லவர்களை என்ன செய்வது, குறை காண்பது. நல்ல மனிதர்களை, நல்லவர்களை என்ன செய்வது, அவர்களை குறை காண்பது, அவர்களுடைய செயல்களை என்ன செய்வது, குறை காணக்கூடிய இந்த நிலை. இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், அதாவது யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்திலே குறை கண்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்தார்கள், குறைத்து மதிப்பிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விமர்சித்தார்கள். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா, யூதர்கள் நசாராக்கள் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்தார்கள், விமர்சித்தார்கள். அவர்களை என்ன செய்தார்கள், குறைத்து மதிப்பிட்டார்கள். இது வந்து ஜாஹிலியத். இது என்ன, இது ஜாஹிலியத். அப்ப இதில் நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால், இது இவங்க யாரு, நபிமார்கள், சாலிஹீன்கள் என்று சொன்னா அதுல முதன்மையானவர்கள் நபிமார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த நபிமார்களையே வந்து இவர்கள் விமர்சித்தார்கள். இந்த நபிமார்களை வந்து இவர்கள் குறை கண்டார்கள். இப்போ உதாரணமாக நீங்க எடுத்து பார்க்கலாம், இவர்கள் வந்து என்ன கொள்கையை, எந்த வழிகேட்ட மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள், அந்த வழிகேட்டிலிருந்து முழுமையாக நீங்கியவர்கள் யாரு, நபிமார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்கள் எல்லாம் இவர்களுடைய இந்த வழிகேடுகளை விட்டு அவங்க யாரு, அவங்க புறா நீங்கியவர்கள். அவர்களுக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வழிகேடுகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பட்ட விஷயங்கள்ல, அதாவது இன்றைய ஷியாக்கள் நீங்க எடுத்து பார்க்கலாம், அதே போன்று கபர் வணங்கிகள், ஜஹமியாக்கள், முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், இப்படியானவர்கள் என்ன செய்தார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, அவர்களுடைய வார்த்தைகள், அந்த சுன்னாவை குறை காணக்கூடியவர்களாக, அந்த சுன்னாவை என்ன செய்யக்கூடியதாக, பகுத்தறிவுக்கு பொருந்தவில்லை என்று சொல்லி நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்தோம், நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய நர்மையான சகோதரர்களே, இப்படியாக அவர்களை குறை கூறுவது, அவர்களுடைய வழிகாட்டல்களை, அவர்களுடைய வார்த்தைகளை குறை கூறுவது என்பது ஜாஹிலியத் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இப்ப நாம் எடுத்தோம் என்று சொன்னால், நல்ல மனிதர்கள், நல்ல அடியார்கள், சாலிகானவர்கள், அவர்களுடைய விஷயத்தில் நாம் நாவை பேண வேண்டும். அவர்களுடைய விஷயத்தில் நாம் நாவை பேணிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக சஹாபாக்கள், நபித்தோழர்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நபித்தோழர்களுக்கு மத்தியில் சில கருத்து முரண்பாடுகள், அதே போன்று சில யுத்தங்கள் நிகழ்ந்தன என்று சொன்னால், அது அவர்களுடைய இஜ்திஹாத், அவர்களுடைய ஆய்வில் அவர்களுக்கு நல்ல முடிவு கிடைத்திருக்கும், தவறான முடிவு கிடைத்திருக்கும். இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமது நாவை பேணிக் கொள்ள வேண்டும். எப்படி அறிஞர்கள் நாவை பேணிக் கொண்டார்களோ, அவங்க அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு இந்த அனைத்தும் தெரிந்த ரப்புல் ஆலமீன் தான் அவர்களை என்ன செய்தான், பொருந்திக் கொண்டான். எனவே அவர்களுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாவை பேணிக் கொள்ள வேண்டும், நாவை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் என்றுதான் அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். ஏனென்று சொன்னால், நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்படியாக நல்லவர்களை விமர்சிக்கக்கூடிய சமுதாயத்தில் நீங்க பார்க்கலாம், சில என்ன மார்க் அறிஞர்கள், மார்க் அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய, அவசரமாக விமர்சித்து எழுதுவது, அவர்களை பற்றி என்ன செய்ய, தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் பதிவு செய்யறது. ஏன், அதாவது அவங்க, அதாவது ஒரு சமுதாயத்தில் முன்னோடிகளாக இருப்பவர்கள் அவர்களை டேமேஜ் பண்ணினா என்ன செய்யும், அதாவது சமூகம் வழிகட்டு போகும். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதாவது அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், என்ன எப்படி என்று சொன்னால், மன் ஆதாலி வலியன், யார் எனது நேசனை பகைத்துக் கொள்கிறானோ நான் அவனோடு போரை அறிவிப்பு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனது நேசனை எவன் பகைத்துக் கொள்கிறானோ நான் அவனோடு போரை அறிவிப்பு செய்து விட்டேன் என்று சொல்லி ஹதீசுல் குதுசியில பதிவாகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம், அதாவது நல்லவர்கள் குறிப்பாக பாருங்க, நபிமாவுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் என்ன செய்தார்கள், கலங்கத்தை உருவாக்கினார்கள் இந்த ஜாஹிலியத், இந்த சிந்தனையிலே உள்ளவர்கள். இது இதுல எத்தனையாவது, பத்தொன்பதாவது விஷயமாக இதுல சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இருபதாவது விஷயமாக, நறுமையான சகோதரர்களே, இவர்களிடத்தில் காணப்பட்ட ஜாஹிலியத் என்னவென்று சொன்னால், அதாவது சூனியக்காரர்கள், சூனியக்காரர்கள், அதே போன்று இந்த ஜோதிடர்கள், குறிப்பார்ப்பவர்கள், இப்படியானவர்களுடைய, இவர்களுடைய சில செயல்பாடுகளை அவுலியாக்களுடைய கராமத்துகளாக நம்புவது. அவுலியாக்களுடைய என்ன, கராமத்துகளாக, அதாவது இறை நேசர்கள் சில கராமத்துகளை நிகழ்த்தி காட்டுவாங்க, அப்படியானவைகளாக நம்பக்கூடியது என்பது என்ன, இது ஒரு ஜாஹிலியத். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப உதாரணமாக நீங்க எடுத்து பார்க்கலாம், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலே நிகழ்த்தியது என்ன, அற்புதம் இல்லையா, அவங்க நிகழ்த்தியது முஜிசா, அற்புதத்தை நிகழ்த்தினார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய நபி, அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதங்களை இந்த யூதர்கள் எப்படி சொன்னார்கள்? சூனியம் என்று சொன்னார்கள். யூதர்கள் எப்படி சொன்னார்கள்? இதை சூனியம் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் இதுக்கு எதிரானதும் இருக்குது. என்ன சூனியத்தை என்ன செய்வது? அதை வந்து கராமத்தாக பார்க்கக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக நீங்க எடுத்து பாருங்க, எந்த ஒரு நபி அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு அவர் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களை எல்லாம் அந்த சமுதாயம் எப்படித்தான் பார்த்தது? சூனியம் என்று தான் பார்த்தது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் ஃபிரௌனுக்கு முன்னால், அவன் அதை சூனியமாகத்தான் பார்த்தான். அதனாலதான் அவன் சூனியக்காரர்களை ஒன்று திரட்டினான். ஆனால் அந்த நிகழ்வு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சூனியக்காரர்கள் கண்டுகொண்டார்கள். ஏன்னா சூனியக்காரர்கள் அங்க என்ன செய்தது? மக்களுடைய கண்களுக்கு தான் சூனியம் வைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்? சஹரு அயுன الناس, மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் சூனியம் வைத்தார்கள். அவர்கள் போட்ட தடிகளும் அவர்கள் போட்ட கயிர்களும் பாம்புகளாக தென்பட்டன என்று சொன்னா கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள். மக்களுடைய கண்களுக்கு எந்த அளவுக்குனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான் அது தென்பட்டது. என் அருமை சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் தடியை போட்டார்கள். அது வந்து உண்மையான பாம்பாக மாறியது. அது உண்மையான பாம்பாக மாறியது. அது வந்து அங்குள்ள மக்களுக்கு ஃபிரௌனுக்கு விளங்கவில்லை என்றாலும் யாருக்கு விளங்கியது? அந்த சூனியக்காரர்களுக்கு விளங்கியது. இது சூனியம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது என்ன? அது அற்புதம். எனவே அதனால் தான் அவர்கள் உடனே ஈமான் கொண்டார்கள். அதனால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் உடனே சொன்னார்கள், ஆமன்னா ரப்பி மூசா என்று சொல்லி, நான் மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டோம், ஹாரூனுடைய ரப்பை ஈமான் கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் உடனே சொன்னது அவர்களுக்கு அது தெரிந்தது. இது என்ன அல்ல, இது சூனியம் அல்ல, இது அற்புதம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே. அப்ப அதனால தான் மறுமையில் நீங்க எடுத்து பாருங்க, காபிர்களை நரகத்துக்கு முன்னால கொண்டு போய் அந்த காபிர்கள் நிறுத்தப்பட்டு அவர்களிடம் என்ன கேட்கப்படும்? குர்ஆன் சொல்கிறது, அஃபஸிஹ்ருன் ஹாதா அம் அன்தும் லா தும்சிரூன். அல்லாஹ் கேட்பானாம் அந்த காபிர்களை பார்த்து, இது சூனியமா அல்லது உங்களோட கண்களுக்கு நல்லா தெரியுதான்னு கேட்பானாம். இது அனைத்தையும் சூனியம் தான் சொன்னாங்க. உலகத்தில் நபிமார்களுடைய எல்லா மூஜிசாக்களையும் நபிமார்களுடைய எல்லா வழிகாட்டலும் அவங்க அந்த மூஜிசாத் மூலமாக அந்த மக்களுக்கு வழிகாட்ட நினைத்தார்கள். அதை எல்லாம் அவர்கள் சூனியமாகத்தான் பார்த்தார்கள். சூனியம் என்று தான் சொன்னார்கள். அப்போ அதனால் அல்லாஹ் மறுமையில் இவர்களை நரகத்துக்கு முன்னால் வைத்துக் கொண்டு கேட்பான், எப்படி அஃபஸ்ஹருன் ஹாதா, இது சூனியமா அல்லது உங்களோட கண்களால் பார்க்குறீங்களா என்று கேட்பான் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது கராமத் என்று நாம் சொல்கின்ற போது வளமைக்கு வளமையான விடயங்களுக்கு மாற்றமாக கொஞ்சம் ஒரு அசாதாரணமான நிகழ்வை நாம் கராமத் என்று, நபிமார்களுக்கு வழங்கப்படுவதை முஜிசா என்று நாம் சொல்வோம். அதே போன்று அல்லாஹுடைய நேசர்களுக்கு என்ன செய்வான் அல்லாஹு தஆலா? அப்படியான சில சந்தர்ப்பங்களை அவகாசங்களை கொடுப்பான். இதை நாம் கராமத் என்று சொல்வோம். இதென்ன மார்க்கத்தில் இப்படியான ஒரு பகுதி இருக்கிறது. ஆனால் இது எதற்கு என்றால் மக்களை வழிகெடுப்பதற்கு அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதே நேரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது சூனியக்காரர்கள் அதே போன்று இந்த குறிகாரர்கள் இப்படியானவர்கள் என்ன செய்வாங்க? சில நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுவார்கள். இது வந்து என்ன கிடையாது? இது கராமத் கிடையாது, இது சூனியம், இது ஷஹவதா. இதில் நாம் நமது ஈமான பறி கொடுக்க கூடாது. காரணம் என்ன? இவர்கள் இதை சைத்தானுடைய துணை, யாருடைய துணையால்? ஷைத்தான்களுடைய துணையால் இவர்கள் இப்படி ஒன்று நிகழ்வுகளை நிகழ்த்துவார்கள். ஷைத்தான்களுடைய துணையால் நிகழ்த்துவார்கள். இந்த இடத்துல நாங்கள் ஈமான பறி கொடுக்க கூடாது. இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த இடம். ஏனென்றால் அந்த ஷைத்தானை பொறுத்தவரையில் அந்த ஷைத்தானுக்கு அவர்கள் அடிமையாகி, அந்த ஷைத்தானுக்கு அவர்கள் அடிமையாகி கட்டுப்பட்டு அவனுக்கு வந்து அவன் என்ன எதையெல்லாம் செய்ய சொல்கிறானோ அதையெல்லாம் செய்வார்கள். அவன் சிறுக்கு செய்ய சொன்னால் செய்வார்கள். குர்ஆனை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போன்ற குர்ஆனை தலைகீழாக மாற்றி எழுத வேண்டும் அதையும் செய்வார்கள். இப்படி எல்லாம் என்ன செய்வார்கள்? எல்லா பாவங்களையும் அப்படி செய்து அந்த இபிலீஸ், அந்த ஷைத்தான், அவனுடைய அந்த இபிலீஸுடைய சந்ததிகள் அவர்கள் ஊடாக சில உதவிகளை இவர்கள் பெறுவார்கள். அதன் மூலம் ஏதாவது ஒன்றை நிகழ்த்தி காட்டும் போது நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஈமான பறி கொடுத்துடக்கூடாது. ஏன்? இங்கு நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், இது இவர்கள் ஷைத்தானுடைய துணையால். ஷைத்தான் இப்போ நீ எடுத்து பாருங்க, தஜ்ஜாலுடைய அற்புதங்கள் சொன்னாங்களா இல்லையா? தஜ்ஜாலுடைய அற்புதங்கள், தஜ்ஜால் வானத்தை பார்த்து மழை பெய்யும் என்று சொன்னால் மழை பெய்யும். அதே போன்று பயிர் பசைகள் என்ன செய்யும்? முளைக்க சொன்னால் அவைகள் முளைக்கும், பசுமையான பூமிகளாக மாறும். அவன் ரொட்டியை கொண்டு வருவான். இப்படி எத்தனை அற்புதங்கள் சொன்னாங்க. அப்ப இவனை வந்து நீங்க இவனை நம்பி இவனுக்கு பின்னால போங்க சொன்னாங்க. சொன்னார்கள் என்ன செய்யுங்க, இவனுடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்கள், இவனுடைய விஷயத்தில் நீங்க என்ன மிக எச்சரிக்கையாக இருங்கள் என்பதற்காகத்தான் எச்சரித்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் எச்சரித்தார்கள். அதனாலே நறுமையான சகோதரர்களே, ஒருவர் எதையோ ஒன்று நிகழ்த்தி காட்டிட்டார் என்பதற்காக என்ன செஞ்சிடக்கூடாது, அவருக்கு பின்னால போகக்கூடிய அந்த நிலை வந்து விடக்கூடாது. எனவே இவர்கள் இந்த சைத்தான்களுடைய துணையை கொண்டு இப்படியான சில நிகழ்வுகளை நிகழ்த்துவார்கள். அதில் நமது ஈமானை நாம் பறிக்கொடுத்து விடக்கூடாது என்ற நமது சமுதாயத்தில் கூட இன்று பாருங்க நிறைய மக்கள், அதாவது ஈமானோடு உள்ள நமது மூமின்கள் எவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, யாராவது ஒருத்தன் எதையோ ஒன்று செய்யறான், அதை செய்யறான் இதை செய்யறான்னு ஒரு பெரும் கூட்டம் செல்றதை பார்க்கிறோம். கொஞ்ச நாளை கூட இப்படி யாராவது ஒன்று வெளிப்பட்டு சில மக்களை பார்க்கணும், அப்படி படையெடுத்து போகின்றார்கள். அவர் அப்படி செய்யறாராமே, இப்படி செய்யறாராமே, அப்படி அதை செய்யறாராமே என்று சொல்லி என்ன செய்யறாங்க மக்கள், அவர் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். சுபஹான மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களிடம் நீங்கள் செல்லக்கூடாது, அவர்களிடம் நீங்கள் செல்லாதீர்கள். நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நாம் செய்யக்கூடிய அமல்களை நாமே பால்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரக்காரன் ஒரு ஜோதிடனிடம் அப்படி செல்கின்ற போது 40 நாட்களுடைய தொழுகை, அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்ற போது 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால் அமல்கள் நிராகரிக்கப்படுகின்ற அளவுக்குள் ஒரு பாவமாக இது இருக்கிறது. எனவே இன்று நமது சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக, அதாவது தொழுகையில் உள்ளவங்க, பேணுதலாக உள்ளவங்க, இபாதத்தில் உள்ளவங்க, அவர்களுக்கு ஒரு சாதாரண பிரச்சனை வரும்போது என்ன செய்கிறாங்க, இப்படியானவைகளுக்கு பின்னால செல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். எனவே இது வந்து ஜாஹிலியத்துடைய இந்த தலைப்பில் 20வதாக இதிலே சொல்லப்படுகிறது. அடுத்து 21வது விஷயம், 21வது விஷயம் என்னோடு சொன்னால், இவங்க எப்படி வணங்குவார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய வணக்கம் எப்படி என்று சொன்னால், கை தட்டுதலும் சீட்டி அடித்தலும் தான் இவர்களுடைய என்னது, சீட்டி அடித்தலும் கை தட்டுதலும் தான் இவர்களுடைய வணக்கமாக இருக்கும். குர்ஆனில் நீங்க பார்க்கலாம், சூரத்துல் அன்ஃபாலுடைய 35வது வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார் என்றால், வமா கான ஸலாத்துஹும் இந்தல் பைத் இல்லா முக்கான் வதஸ்தியா, அவங்களுடைய அந்த காபாவில் அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய வணக்கம் எதுவாக இருந்ததென்றால், அதாவது கை தட்டுவதும் சீட்டி அடிப்பதும் தான் இவர்களுடைய வணக்கமாக இருந்தது. இவர்கள் இந்த வணக்கத்தின் மூலம் எதை விரும்பினாங்க, எதை விரும்பினாங்க, அல்லாஹுடைய நெருக்கத்தை விரும்ப, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற தான் விரும்பினாங்க. அல்லாஹுடைய நெருக்கத்தை இதன் மூலம் அவர்களுக்கு பெற முடிந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப நாம் எப்போதும் கவனிக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே, நாம் ஒரு இபாதத்தை ஒரு வணக்கத்தை செய்கிறோம் என்றால் நீங்க யாரை நீங்க கூப்பிட்டு கேட்டாலும் ஒரு இபாதத்தை வணக்கத்தை செய்கிறவங்க சொல்லக்கூடிய பதில் ஒன்றுதான், என்ன சொல்லுவாங்க, இதன் மூலம் நாங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற விரும்புகிறோம், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு விரும்புகிறோம் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதாக இருந்தால் அதற்குரிய வழிகாட்டல் முன்மாதிரி யாரிடமிருந்து பெறப்பட வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து பெறப்பட வேண்டும் என்ற, இன்று நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இபாதத் என்று அவர்களாக முடிவு செய்து செய்யறாங்க, அவர்களாக ஏற்படுத்தி செய்கிறார்கள். ஆனால் அவருடைய நீயத் நோக்கம் என்ன என்றால், இதன் மூலம் நாம் அல்லாஹுடைய அன்பை நெருக்கத்தை பெற விரும்புகிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் அடைய முடியாது, பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதை எப்படி சொல்கிறார் என்றால், சீர்த்தி அடிப்பதும் அதே போன்று கைதட்டுதலும் தான் இவர்களுடைய வணக்கமாக இருந்தது. இது இவர்களுக்கு ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டியது, ஷைத்தான் இவர்களுக்கு இப்படி அலங்கரித்து காட்டினான். இந்த இபாதத்தை நீங்க செய்யுங்க, இபாதத் என்று சொன்னால் நாங்கள் ஒரு அடிப்படை ஒரு சட்டத்தை புரிந்து, இபாதத்துடைய அடிப்படை அசில் வந்து என்ன, இபாதத்துடைய அடிப்படை அசில் வந்து என்னன்னா ஹராம், அதோடைய அசில் என்ன, ஹராம். ஹராம் என்று சொல்லி சொன்னா என்ன, அதாவது நமக்கு எதற்கு அங்கு அனுமதி இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்யலாம், நமக்கு எதுக்கு வழிகாட்டல் வந்திருக்கிறதோ அதை தான் நாம் இபாதத்தில் செய்வோம். அடிப்படை அசில் வந்து ஹராம். அதனால தான் நாங்கள், அதாவது ஒருத்தர் வந்து எப்படி கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு, நீங்க அதானுக்கு முன்னால சலவாத்து சொல்வதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், பிதத் என்று சொல்கிறீர்கள், இது வந்து கூடாது, அதானுக்கு முன்னால் சலவாத்து சொல்வது கூடாது என்பதற்கு ஆதாரம் காட்டுங்கள், அப்படி இல்லை கேட்கிறது, என்ன கேட்கணும், அவர் என்ன சொல்லணும், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தார்களா என்பதற்கு நீங்க ஆதாரம் காட்டுங்க, செய்தார்களா என்பதற்கு தான் ஆதாரம் காட்டணும். உலக விஷயங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, நமது உணவு, நமது ஆடைகள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்கள் எப்படி தான் கேள்வி கேட்போம், இது நீங்க கூடாது என்பதற்கு ஆதாரம் காட்டுங்க. புரியுதா சொல்றது, அந்த வேறுபாடு வித்தியாசம் புரியுதா, நாங்க ஒரு உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், நமது ஆடைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் நாம் மார்க்க தீர்ப்பு எப்படி கேட்போம் என்று சொன்னால், இது நீங்க கூடாது என்பதற்கு ஆதாரங்கள். எதெல்லாம் கூடாதோ அதை விட்டு விலகிக்கொள்ளும், மற்றவைகள் ஹலால். ஆனால் இபாதத்தை பொறுத்தவரை அடிப்படை என்ன? அங்கு ஹராம். ஒன்றை செய்வதாக இருந்தால் செய்வாங்க, என்ன செய்யணும்? ஆதாரத்தை முன் வைக்கணும். இது வந்து ரசூலுல்லாஹ் செய்தார்கள், நபி அவர்கள் செய்தார்கள் என்று அவர்கள் தான் ஆதாரத்தை முன் வைக்க வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இபாதத்தை பொறுத்தவரை அரபுல சொல்லுவாங்க தௌகீஃபியான்னு சொல்வார்கள். தௌகீஃபியான்டா என்ன? அது அவளை முடிந்து விட்டது. தௌகீஃப் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்தோடு மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இபாதத் என்பது முடிந்து விட்டது. எனவே அதற்கு பிறகு ஒன்றை கொண்டு வந்தால் அது என்னதான்? பிதா. அதற்கு பிறகு ஒன்றை கொண்டு வந்தால் அது பிதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயங்களை சொல்கிறான். இந்த ரெண்டும் என்ன? ஹராம். அதாவது சீட்டை அடிப்பதும் கை தட்டுவதும் இது ஹராம். இபாதத் என்று சொல்லி என்ன செய்யலாது, செய்யக்கூடாது. இபாதத் என்ற பெயர்ல போர்வையில இதை செய்வது ஹராம். ஏன்? இவர்கள் இதை இபாதத் என்று ஒன்ற பெயர்ல செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்ப இன்று நாங்க பார்க்கிறோம், இப்ப தொழுகையை நீங்க எடுத்து பாருங்க. இப்ப தொழுகையில இமாமுக்கு ஏதாவது தவறிவிட்டால் நமக்கு ஒரு ஒரு சட்டம் இருக்குது. என்ன? நாங்க சுபஹானல்லாஹ் சொல்லுவோம். பெண்கள் மாத்திரம் என்ன செய்யலாம்? அவங்களோட அந்த குரலுடைய அந்த குரலை வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்காக கைகளால் என்ன செய்யறது? தட்டுவதுன்றது மார்க்கம் சொல்லித்தருது, அங்க அந்த இடத்துல சொல்லித்தருது. அது போக நாம் எங்க சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், சில தரீக்காக்கள், அந்த தரீக்காக்கள் நீங்க எடுத்து பாருங்க, மஸ்ஜிதுகள்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வட்டம் இட்டுக் கொண்டு கைகளை தட்டி கொண்டு என்ன செய்யறாங்க? ஆட்டம் பாட்டம் நடக்கிறத பாக்குறோம். என்ன செய்யறாங்க? ஒருத்தர் நடுவில் இருந்து கை தட்டுறாரு, சில திக்ர்களை என்ன செய்யறாங்க? சத்தமாக அப்படி ஆடிக்கொண்டு பாடு அப்படி செய்யறாங்க. அதே போன்று ஜனாசா வைத்துக் கொண்டு செய்கிறார்கள். ஒவ்வொன்றிலும் இப்படி வந்து விட்டது. அந்த மஸ்ஜிதுடைய இபாதத்தின் ஒரு மஸ்ஜித் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுடைய இபாதத்துகள் மஸ்ஜிதில் எப்படி இபாதத் செய்ய வேண்டும் என்ற அழகான வழிகாட்டல்களை அல்லாஹ்வுடைய தூதர் தந்தார்கள். இன்று நீங்க எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த ஜாஹிலியத் மறுபடியும் என்ன செய்து விட்டது? ஏதோ ஒரு போர்வையில் நுழைந்து விட்டது. தரிகாக்கள் அந்த போர்வையில் நுழைந்து இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். எனவே நாம் ஒரு அடிப்படையை நன்றாக புரிந்து கொள்ள என்ன என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது என்பது நாம் விரும்பிய ஒன்றின் மூலம் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா கம்பெனிக்கென்று சொல்லி ஒரு என்ன சட்டதிட்டங்கள் இருக்குது, கம்பெனிக்கென்று சொல்லி அங்கே நடைமுறைகள் இருக்குது. அதில் தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அதை ஒன்று நீங்களாக விரும்பி ஒன்று செய்ய ஆரம்பித்தா என்ன நடக்கும்? பெட்டியை கட்டிடுவோம், அப்படி தானே? அதுதான் நடக்கும். அப்போ அது போன்று தான் இப்போ மார்க்கத்தில் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இல்லை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எதையும் செய்யலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முஹப்பத்தை பெறுவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி கிடையாது மார்க்கத்தில். மார்க்கத்தில் வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதாக இருந்தால் அதற்குரிய வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் தந்தார்கள். இதை நீங்கள் இந்த முறையில் செய்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யலாம்? அதாவது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுடைய விளக்கம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்குரிய விளக்கங்கள் ஒன்று என்ன என்று சொன்னால், அல்லாஹுவை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வணங்கினார்களோ அப்படி வணங்குவது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அல்லாஹுவை வணங்கினார்களோ அப்படி வணங்குவதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுள்ள அடிப்படை. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இன்று நீங்கள் நிறைய பாருங்க, நிறைய மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க? பித்அத்துகள், நிறைய பித்அத்துகள் செய்கிறாங்க. நிறைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரில் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்றும் இப்படி எத்தனை எத்தனை பித்அத்துகள். இந்த பித்அத்துகள் எல்லாம் அவர்களுக்கு அலங்கரித்து அழகுபடுத்தி காட்டப்படுது. அவங்க வைக்கிற வாதம் ஒன்றே ஒன்றுதான், இதை நாங்கள் செய்வது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக என்ற வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் அந்த வாதம் பிழையானது. அப்படி அடைய முடியாது, அப்படி பெற முடியாது. பெறுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றித்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ எனவே இது வந்து 21வது மஸ்அலா. அடுத்ததாக அஸ்ஸானியத்துவல் இஷ்ரூன், 22வது விடயம், இன்னஹும் இத்தகது தீனஹும் லஹுவன் வலஇபா, அவர்கள் தங்களுடைய தீனை மார்க்கத்தை அதாவது கேளிக்கையாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஜாஹிலிய சிந்தனை போக்குகளில், ஜாஹிலிய சிந்தனை போக்குகளில் அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான் என்றால், இன்னஹும் இத்தகது தீனஹும் லஹுவன் வலஇபா, அவர்கள் தங்களுடைய தீனை அதாவது கேளிக்கையாக விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். இன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், சில அதாவது இந்த சூஃபித்துவவாதிகள் எடுத்து பாருங்க, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம் என்ன, சிலர்கள் இசை கைதட்டுதல் இது மாதிரி ஆட்டம் பாட்டம், இதன் மூலம் நாங்கள் அல்லாஹுவை நெருங்குவோம் என்று செய்யக்கூடிய விஷயங்கள், இதன் மூலம் அல்லாஹுவை நாம் நெருங்குவோம் என்று சொல்லி செய்யக்கூடிய விஷயங்கள். நீங்கள் ஏனைய சமூகங்கள் எடுத்து பாருங்க, அந்த கிறிஸ்துவ சமூகங்கள் என்ன, இசை இசையினூடாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறப்போகிறோம், கடவுளுடைய நெருக்கத்தை பெறப்போகிறோம் என்று சொல்லி அந்த இசைகளை அவர்கள் தங்களுடைய மார்க்கமாக ஆக்கியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ எனவே இப்படியாக கேளிக்கைகளையும் விளையாட்டுகளையும் தீனாக எடுத்துக்கொண்டவர்கள் ஜாஹிலிய சமூகத்தை நீங்கள் பாருங்கள், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஜாஹிலிய சமுதாயத்தில் ஹஜ்ஜுடைய வணக்கம் இருந்துச்சா இல்லையா? இருந்தது. அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் என்ன செய்தார்கள்? அவர்கள் பழி பிராணிகளை அறுத்து அதனுடைய மாமிசம் விரத்தையெல்லாம் காபாவிலே ஜெயிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை அவங்க எப்படி நினைச்சாங்க? அதை அவங்க தீனென்று நினைத்தார்கள். கை தட்டுவதையும் சீட்டி அடிப்பதையும் தீனென்று நினைத்தார்கள், தீனென்று கருதினார்கள். தங்களுடைய மூதாதையருடைய புகழ்களை பாடுவது அதை தீனென்று நினைத்தார்கள். அல்ல, அதெல்லாம் குர்ஆன்ல என்ன செய்யறாங்க? அதெல்லாம் கூடாது என்று ஹஜ் தொடர்பான வசனங்கள் நீங்க பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி கேளிக்கைகளை, வீணான விஷயங்களை, விளையாட்டுகளை என்ன செய்தார்கள்? தீனாக எடுத்துக்கொண்டார்கள். ஏனைய சமூகங்கள் நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை எத்தனை கூத்துகளை எல்லாம் அவங்க தீன் என்று சொல்லி செய்யறாங்க. தீன் என்று சொல்லி எத்தனை எத்தனை அவர்களுடைய கூத்துக்களை எல்லாம் தீனாக ஆக்கி இருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்பது நமக்கு அழகான வழிகாட்டலை, கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு தருகிறது. நாங்கள் எப்போதும் என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியான ஜாகிலியத்துகளுக்கு நாம் ஒப்பாகிவிடக்கூடாது. அப்படியானவைகளுக்கு நாம் ஒப்பாகிவிடக்கூடாது என்பது இந்த இந்த தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். இது 22வதாக இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 23வது விஷயம். 23வது விஷயம், இன்ன அல் ஹயாத் துன்யா கர்ரத்துஹும் ஃபவன்னு அன்ன அதா அல்லாஹி மின்ஹா யதுல்லு அலா ரிதா. இவர்களுடைய உலக வாழ்க்கை என்பது இவர்களை ஏமாற்றி விட்டது. உலக வாழ்க்கை இவர்களை ஏமாற்றி இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வம் இருக்குதானே, ஒருத்தருக்கு செல்வம், பொருளாதாரம், இதெல்லாம் அவர்கள் நினைத்தார்கள். இது ஒருவருக்கு கிடைக்கும் போது இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்கள். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நமக்கு செல்வம் கிடைக்குது, நமக்கு ஆடம்பரம் கிடைக்குது, வசதி வாய்ப்பு கிடைக்குது. இவைகளை எல்லாம் இவர்கள் எப்படி நினைத்தார்கள்? இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் அடையாளம் நினைத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ நான் சொல்ற விஷயத்தை. அதாவது இந்த ஜாஹிலிய சிந்தனையாக இங்கு சொல்லப்படுகின்ற விஷயம் என்னவென்றால், செல்வாக்கு, அதே போன்று செல்வம், பொருளாதாரம், வசதி வாய்ப்பு, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவங்க என்ன நினைச்சாங்க? இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் மூலம், ரிலா தான் இது, அந்த ரிலாவின் மூலம் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். குர்ஆன் நீங்க பாருங்க, சூரத்து சபா 35வது வசனம், நஹ்னு அக்ஸரு அம்வாலன் வ அவுலாதன் வமா நஹ்னு பிமுஅஸ்ஸபீன் என்று சொன்னார்கள். நாங்க உலகத்தில் அதிக செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள், நாங்க அதிகமான பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர்கள். இப்படி நாம் செல்வத்துக்கும் செல்வ செழிப்புக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் வேதனை செய்யப்பட மாட்டோம். என்ன சொன்னாங்க? நாங்க வமா நஹ்னு பிமுஅஸ்ஸபீன், நமக்கு இங்கேயும் அங்க இங்க என்ன எங்கே நமக்கு வேதனை கிடையாது. எதை வச்சு சொன்னாங்க? தங்களுக்கு செல்வம். இப்ப எங்களுக்கு இந்த செல்வம் கிடைத்திருப்பது எதற்கு ஆதாரம்? அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைத்து விட்டது என்பதற்கு ஆதாரம் என்று ஒரு ஒரு ஜாஹிலிய வாதம். இது இந்த வாதத்தை வைத்தார்கள். நீங்க அல் குர்ஆன்ல பாருங்க, இந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் பதில் சொல்றான். பாருங்க அந்த வசனத்தை, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ரப்பி யபுசுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்தீர் வலாகின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன். நபியே சொல்லுங்கள், என்னுடைய ரப் ரிஸ்கை விரும்பியவர்களுக்கு விசாலமாக்குகிறான், ரிஸ்கை விரும்பியவர்களுக்கு விசாலமாக்குகிறான், விரும்பியவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான். இதை அதிகமான மக்கள் விளங்குகிறார்கள் இல்லை, இதை அதிகமான மக்கள் விளங்குகிறார்கள் இல்லை. இது அல்லாஹ் வந்து ரிஸ்கை அவன் நாடியவர்களுக்கு என்ன செய்யறான்டா, விசாலமாக்குகிறான், நாடியவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லத்தி துகர்ரிபுக்கும் இந்தனா ஜுல்ஃபா. என்ன உங்களுடைய செல்வம், உங்களுடைய குழந்தைகள், இதன் மூலம் நீங்க என்ன செய்ய முடியாது? எம்மிடம் நெருக்கத்தை பெற முடியாது. இதன் மூலம் நீங்க என்ன செய்யலாது? நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே, ஹதீஸ்ல பாருங்க, அஹ்மதுல பதிவாகிறது, இன் அல்லாஹ் யுஹிப்பு துன்யா மன் யுஹிப்பு வமன் லா யுஹிப். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு, அவன் விரும்பாதவர்களுக்கு கொடுக்கிறான். உலகம் இருக்குது, இந்த உலகத்தை, இந்த உலகத்துடைய செல்வாக்குகள், உள்ள உலகத்துடைய செல்வ செழிப்புகள், இதை அல்லாஹ் விரும்பியவர்களுக்கும் கொடுக்கிறான், அல்லாஹ் விரும்பாதவர்களுக்கும் கொடுக்கிறான். வஅம்மத் தீன், தீனை பொறுத்தவரையில் ஃபலா யுதீஹி இல்லா மன் யுஹிப், அவன் விரும்பக்கூடியவர்களுக்கே தவிர கொடுக்க மாட்டான். தீனை, அவன் மார்க்கத்தை கொடுப்பது அவன் நேசிப்பவர்களுக்கு மட்டும். அஹ்மதுல இந்த செய்தி பதிவாகிறது. அதே போன்று நறுமையான சகோதரர்களே, அதாவது நாம் பார்க்கிறோம், சிறந்தவர்கள், சிறந்தவர்கள் என்று நாம் யாரை அடையாளப்படுத்துவோம்? நபிமார்கள். யார நபிமார்கள்? அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அதாவது ஃபிரௌனுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் எதையும் அனுபவிக்கவில்லை, அவங்க சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனா ஃபிரௌன் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்? அதே போன்று காரூன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்?
அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் அவங்களுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்ப அங்க எது அளவுகோல் அல்ல, செல்வ செழிப்பு என்பது அளவுகோல் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்று நிறைய பேர் வழித வருவதற்கு இது காரணமாக இருக்குது. நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறாங்க, அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய விஷயத்தில் தவறான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்றாங்க. நவுது பில்லா, இதை நாங்கள் தெளிவாக புரிய வேண்டும். அதே போன்று நீங்க எடுத்து பாருங்க, அருமையான சகோதரர்களை மதீனாவில் நீங்க எடுத்து பாருங்க, யூதர்கள் எப்படி செல்வ செழிப்பு போட்டிருந்தார்கள், முனாஃபிக்குகள் எப்படி வாழ்ந்தார்கள், அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருந்தது, எவ்வளவு ஏழ்மையில வாழ்ந்தாங்க, எவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ந்தாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை இது. என்ன அடிப்படை தெரியுமா? அதாவது உலகம், உலகத்துடைய செல்வ செழிப்புகள் கிடைப்பது என்பது எதற்கு அளவுகோல் அல்ல, அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுடைய வெறுப்பு என்பதற்கு அளவுகோல் அல்ல. இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு மூமினுக்கு உலகத்துடைய அருள்கள் கிடைக்குது என்றால் அவன் அதை அனுபவிக்கிறதுக்கு மார்க்கம் தடுக்கல. அப்படித்தானே, ஒரு மூமினுக்கு உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய செல்வ செழிப்புகள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, அவர் ஒரு நபி, மிக உலகத்துடைய செல்வ செழிப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அப்ப எனவே நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா, என நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க என்றால் உலக வசதி வாய்ப்புகள் கிடைத்தவுடன் நினைக்கிறாங்க அவங்க தான் யாரு சிறந்தவங்க, அவங்க தான் அருளுக்குரியவங்க என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அல்லாஹுத்தால் அப்படி சொல்லவே இல்லை. அருமையான சகோதரி எடுத்து பாருங்க, அபு உலகம் அல்லாஹ் சொல்கிறான் என்ன, மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய செல்வம் அவன் சம்பாதித்தவைகள் அவனுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுடைய செல்வ செழிப்புகள் இருக்குதே, உங்களுடைய செல்வ செழிப்புகள் என்பது அதை நீங்க உரிய முறையில் பயன்படுத்தினீங்கன்னா, உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த செல்வ செழிப்புகள், உங்களுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம், இந்த வசதி வாய்ப்புகளை நீங்க இதை உரிய முறையில் பயன்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறலாம். இதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவைகளை வைத்து நீங்க அல்லாஹுடைய தண்டனையை விட்டு தப்பையில எப்படி சொல்ல, மறுமையில போய் நான் உலகத்தில் இப்படி செல்வத்தோடு இருந்தேன், இவ்வளவு வசதி வாய்ப்போடு இருந்தேன், எனக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு, இதை வச்சு ஒருத்தன் தண்டனையை விட்டு தப்ப முடியுமா? தப்பவே முடியாது. அப்ப எது எது முடியும், ஒருவருக்கு வழங்கப்பட்ட செல்வத்தின் மூலம் அவர் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறலாம். எப்படி, அதை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் செலவு செய்து, அல்லாஹுக்கு பொருத்தமான வழியில் அந்த அந்த செல்வத்தை அவர் என்ன செலவு செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை ரிலாவை பெற முடியும். ஆனால் இந்த செல்வத்தை காரணம் காட்டி மறுமையில் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு தப்ப முடியாது. நான் இவ்வளவு இப்படி எல்லாம் இருந்தேன், இப்படி எல்லாம் இருந்தேன்னு சொல்லி அது பயன் தராத, மா அகனா அன்ஹு மாலுஹு வமா, அவனுக்கு தண்டனை வந்தபோது அவனுக்கு என்ன செய்யாது, இது எதுவுமே பயனளிக்காது. அந்த செல்வம் அவன் சம்பாதித்தவைகள் எதுவும் பயனளிக்காது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இதிலே புரிந்து கொள்ள. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அளவோடு தான் அதை கொடுக்கிறான். இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும், இதில் அழகான ஒரு துவா நாங்கள் இரவில் ஓதும் போது, இரவில் தூங்கும் போது ஓதக்கூடிய துவா, அந்த துவாவுடைய அந்த அடிப்படையை கொஞ்சம் புரிஞ்சா இதனுடைய விளக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மல்லா காஃபிய லஹு வ லா மூவிய. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வார செய்து, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்கச் செல்லும் போது ஓதக்கூடிய துவா. இந்த துவாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, அல்ஹம்துலில்லாஹ் எமக்கு உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வசக்கான ஆண்டா எமக்கு பருகுவதற்கு தண்ணீரை வழங்கிய அந்த அல்லாஹ்வுக்கே என்ன எல்லா புகழும். அதே போன்று வக்கஃபானா, வக்கஃபானான என்ன, எமக்கு போதுமான அளவு, எமக்கு போதுமானதை தந்த, எமக்கு போதுமானதை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன் ரசூலுல்லாஹ் போதுமானதை நீங்கள் சொல்கிறாங்க என்று சொன்னால், இதில் நானும் நீங்களும் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய தேவையை விட அதிகமாக கொடுத்தாலும், அவனுடைய தேவையை விட அதிகம் ஒருவனுக்கு வழங்கப்பட்டாலும், அது அவனை அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு தூரமாக்கும், தொழுகை விட்டு தூரமாக்கும், நல்ல அமல்களை விட்டு தூரமாக்கும். ஏன், அதில் அவன் மூழ்கி விடுவான். அதை பெருக்குவதிலும் அதை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவதிலும் அவனுக்கு என்ன செய்யும், இந்த நிலையை நாங்கள் பார்க்குறோம். சில குறிப்பிட்ட மனதை தவிர பொதுவாக இந்த நிலை என்ன, செல்வம் அதிகரிக்கின்ற போது, கூடுதலாக வரும்போது பேராசையும் சேர்த்து அதிகரிக்கும். பேராசையும் சேர்த்து அதிகரிக்கும் என்பதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரம், எந்த ஹதீஸ் ஆதாரம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தங்கத்தாலான ஒரு பள்ளத்தாக்கு ஒருவனுக்கு இருக்கிறது, ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அவன் என்ன செய்வான் என்றால் இன்னொரு பள்ளத்தாக்கு விரும்புவான். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல யாரும் சொல்லல, குடிசையில் வாழ்வன் சொல்லல. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லல, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஏழை, அடுத்த நேர உணவுக்கு வசதி இல்லாதவன், தங்கத்தாலான ஒரு பள்ளத்தாக்கு வருமானு சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்களா இல்ல? எப்படி சொல்றாங்க? அதாவது தங்கத்தாலான ஒரு பள்ளத்தாக்கு உள்ள வந்தா என்ன செய்வானாம்? இன்னொன்றை விரும்புவான். அப்படி உள்ள ஒருவன் இன்னும் இது போ அது போன்ற இன்னொன்று இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அப்ப பாத்தீங்களா பேராசை எங்க வருது என்று? அப்ப அதிகரிக்கும் வரும்போது செல்வம் வரும்போது பேராசையும் சேர்த்து அதிகரிக்கிறது. இதுதான் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. இப்ப ஒருவர் வந்து என்ன, அவர் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கையை அல்ஹம்துலில்லாஹ் போதுமாக்கிக் கொள்வார். அவர் என்ன செய்வார்? அவர் அந்த வாழ்க்கைக்கு பழகிட்டார். அந்த வாழ்க்கைக்கு அவர் பழகிவிட்டார். அவருடைய குடும்பம் அவருடைய மனைவி மக்கள் பழகிவிட்டார்கள் அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா செல்வ செழிப்பு வரும்போது அங்கு ஆடம்பரங்கள் சேர்த்து அதிகரிக்குது, தேவைகள் அதிகரிக்குது, திரும்ப இன்னும் உழைக்க வேண்டும் என்று இப்படியான பிரச்சனைகள் அங்கு வருது. அப்ப எனவே கஃபாப் என்பதற்கு தானே கஃபாப், போதுமான அளவு என்பது, அதுதான் மிகப்பெரிய நேமத். ஏன்? அது அவரை அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு தொழுகை விட்டு எல்லாம் தூரப்படுத்தாது. அதே போன்று அளவை விட குறைவாக கிடைத்தாலும் என்ன, பிறரிடம் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும், சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும், தன்மானம் பாதிக்கப்படும். அப்ப எனவே அளவோடு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதனாலே நறுமையான சகோதரர்களே, நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அதாவது பொருளாதாரம் என்பது நாங்கள் உலகத்தில் அதாவது வாழ்வதற்குரிய ஒரு பகுதி. இது நமது இலக்கு, இலட்சியம், வெற்றி அல்ல. நமது வெற்றி என்பது, இலக்கு என்பது மறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதக்கூடிய துவாக்கள் மற்றும் ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இந்த துவா நீங்க எடுத்து பாருங்க. அஃபாஃபண்டா பேணுதலான வாழ்க்கை, கினாண்டா என்ன தன்னிறைவு, கினாண்டா என்ன தன்னிறைவு. தன்னிறைவு நீங்க கினாண்டு சொல்லப்பட்ட இந்த கினா என்னது? உள்ளத்துடைய நிறைவு. இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து கினா என்பது என்ன, அவர் உள்ளத்தால் செல்வந்தர். அவர் யாரு? உள்ளத்தால் செல்வந்தர். என்று நாங்கள் பார்க்கிறோம் நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, உள்ளத்தால் செல்வந்தர்கள் இல்லை அவர்கள். உள்ளத்தால் அவங்க யாரு? ஏழைகள். உள்ளத்தால் அவங்க யாரு? ஏழைகள். ஏனென்றால் போதாது போதாது அடுத்தவனுக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்வது, இப்படியான நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் சுபஹானல்லாஹ், சிலர்கள் அவங்களோட வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு குறைவாக இருக்கும். ஆனால் உள்ளத்தால் யாரு? செல்வந்தர்கள். உள்ளத்தால் யாரு? செல்வந்தர்கள். ஏழையாக கண்டு அவன் செல்வந்தனாக ஆக்கினான். ரசூல் ஏழையாக கண்டு செல்வந்தனாக ஆக்கியது இந்த வசனம் எங்க இறங்கிச்சு? நுபுவத் நபித்துவத்துக்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹ் வந்து அருள் வசனம். இப்ப ரசூல் செல்வந்தனாக ஆக்கினான். ரசூல் எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு செல்வ சிரிப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்களா? இங்க அப்ப செல்வந்தனாக ஆக்கினான் என்ன விளக்கம் இதுல சொல்ல, இதுல விளக்கம் என்ன? அதாவது அவங்களுக்கு இருந்த என்ன, அந்த உள்ளத்தால் அவங்க யாராக இருந்தாங்க? செல்வந்தராக இருந்தாங்க. அவங்க உள்ளத்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தன்னிறைவாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் இருந்த நிம்மதி வேறு எங்கும் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டில் இருந்த நிம்மதி, அவங்களோட வாழ்க்கையில் இருந்த நிம்மதி வேறு எங்குமே இருக்கவில்லை. ஆனால் எப்படியான வாழ்க்கை என்றால் மிக எளிமையான வாழ்க்கை. அப்போ எனவே நறுமையாக அப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய இதைத்தான். எந்த கினா? உள்ளத்துடைய கினா. அதுக்குரிய துவாக்கள் இந்த துவா மிக முக்கியமானது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்ற இந்த துவா. இந்த துவா அதே மாதிரி நாங்கள் இரவில் ஓதக்கூடிய அந்த துவா. அப்ப எனவே இப்படியான இந்த செய்திகள். அப்ப நாம் இந்த மசாலாவை ஏன் இதில் அழுத்தி சொல்றோம்டா? நிறைய பேர் இபாதத்தை விட்டு தூரமாகிறதுக்கு, வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாகிறதுக்கு, மார்க்கத்துடைய ஈடுபாடுகளை விட்டு தூரமாகிறதுக்கு என்ன காரணம்டா? தங்களுக்கு உலகத்துடைய வசதிகள் கிடைக்கலன்னும் போது தூரமாகறான், அல்லது உலக வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் சோதனைகள் வரும்போது தூரமாகறான். ஏன்? இந்த அடிப்படையை விளங்காத காரணத்தால், புரியாத காரணத்தால். அப்ப நாம் இந்த அடிப்படையை சரியாக விளங்க வேண்டும். இந்த அடிப்படையை நாம் சரியாக புரிந்து கொள்ளும். ஏன்டா? சோதிக்கப்பட்டவர்கள் மிக முதன்மையானவர்கள் நபிமார்கள். அவர்கள் தான் அவங்களோட ஈமான் எதுவும் குறைபாடு இருந்துச்சா? இல்லை. அவங்களோட ஈமானின் மூலம் அல்லாஹ் இன்னும் அவர்களை தன் பக்கம் நெருக்கிக் கொள்ள விரும்பினான். எனவே நறுமையான சகோதரர்களை, நாம் இந்த தலைப்பு இதோட 23வது விஷயத்தோடு நாம் என்ன செய்கிறோம்டா? இன்றைய பாடத்தை முடித்துக் கொள்கிறோம். சில அடுத்த பாடத்தில் நாம் 24வது விஷயத்தை பார்ப்போம்.